தென்றல் மார்ச் 2011. சிறுகதை பகுதியில் அட்லாண்டாவிலிருந்து அப்பர்ணா பாஸ்கர் அவர்கள் எழுதியுள்ள ஞான கூத்தன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். என் பேர் ஞான கூத்தன். குமுட்டில் குத்து வாங்குவோர் சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன்யா. அதுக்கு வந்திருக்கிற வரவேற்பை பார்த்தாதான் என்னை மாதிரி மனைவி, மக்கள், மாமியார் எல்லார்கிட்டையும் இடி வாங்குற ஆளுக ஊர்ல மலிஞ்சு போயிருக்காங்கன்னு தெரியுது. பொம்பளைங்க மனசை புரிஞ்சு ஆம்பளைங்க யாரானும் கோர்ஸ் எடுத்தா நான் கண்டிப்பாய் போய் சேர்ந்துக்கலாம்னு இருக்கேன். எவ்வளவு செலவானாலும் சரி. பின்ன என்னங்க, இவங்களுக்கு எப்ப கோபம் வரும், எதுக்கு கோபம் வரும்னு சொல்லவே முடியலையே. ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்தது வந்ததும் வராததுமா என்னை உட்கார வச்சு என்னங்க எங்கிட்ட என்ன வித்தியாசம் கண்டுபிடிங்க அப்படின்னாள். ஆஹா, இன்னைக்கு நமக்கு நேரமே சரியில்லை. நல்ல நாள்லேயே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாது. இதுல இவகிட்ட என்னத்தை கண்டுபிடிப்பேன்னு தெரியலையேன்னு நினைச்சுக்கிட்டே நீயே சொல்லுமா அப்படின்னேன். தெரியலை, சரியா பார்த்து சொல்லுங்க என்றாள். புதுப்புடவை கட்டியிருக்க போல் இருக்கே, அம்சமா இருக்கேன்னு சொல்லி வச்சேன். சும்மா தானே சொல்றீங்க, இது எவ்வளவு பழைய புடவைன்னு தெரியாதா என்றாள். ஓ, உன் பிறந்த நாளைக்கு நான் வாங்கி கொடுத்த தோடு போட்டிருக்கியா, என் செலக்ஷன் அசத்தலா இருக்கு. நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா என்றேன். ஒரு முறப்பா பார்த்து விட்டு விளையாடாதீங்க, இது எங்க அப்பா போட்ட தோடு, ஒரு கல்லு வேற விழுந்திருக்கு, மாத்தணும்னு போன வாரம் கூட சொன்னேன், சரி சரின்னு தலையாட்டினீங்க என்றாள். சத்தியமா சொல்றேன், என் அலமாரியில இருக்கிற என் சட்டையே புதுசா பழசான்னு எனக்கு தெரியாது. இவங்க விஷயமெல்லாம் நமக்கு எங்க ஞாபகம் இருக்கும், விடமாட்டேங்கிறாங்களேன்னு நீயே சொல்லுமா. என் கண்ணுக்கு என்னைக்கும் நீ ராசாத்தி மாதிரி தான் இருக்க என்று பொய் சொல்லி தப்பிக்க பார்த்தேன். இடுப்பு வரைக்கும் இருந்த முடிய கட் பண்ணி சின்னதா அழகா பாப் பண்ணியிருக்கேன். எதிர் வீட்டு சரவணன் கூட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்குன்னு சொன்னான். ஜிம்முக்கு போனா கியூட்டா இருக்குன்னு தெரியாதவங்க எல்லாம் சொல்றாங்க, உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியாம போச்சா, இல்ல நல்லதா ரெண்டு வார்த்தை சொன்னா சொத்து தான் அழிஞ்சு போயிருமா என்றாள். அப்பதான் இவ தலைமுடிய கட் பண்ணி இருக்கிறதை கவனிச்சேன். எத்தனை அழகான கூந்தல். பொண்ணு பார்க்க போயிருந்த போது இவ நீளமா ஜட பின்னி பூ வச்சிருந்த அழகை பார்த்தவுடன் இவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணினேன். இதுவும் நல்லாதான் இருந்தது, ஆனால் அது போல இல்ல.
இப்ப உன்னை பார்த்தால் 30 வயசுன்னு சொல்லவே முடியாது என்றேன்.
என்னது 30ஆ, நீங்களே வயச கூட்டிக்கிறீங்களே, எனக்கு 29 தான் முடிஞ்சிருக்கு, முடிஞ்ச வயசத்தான் சொல்லுவாங்க என்றபடி கோபத்துடன் நகர்ந்தாள். நம்ம கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்லிட்டா அப்புறம் அதை மறந்துடணும். அவங்களோ ஏதோ ISO அதிகாரிங்க மாதிரி நம்ம வேலையை இன்ஸ்பெக்ஷன் செய்யாம விடமாட்டாங்க. இப்படிதான் ஒரு சனிக்கிழமை எனக்கு சனி திசை ஆரம்பிச்சது. என்னங்க, என் ஃப்ரெண்டு லதாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் ஒரு 8 என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பொரியல் செய்துட்டேன், நீங்க சாம்பார் மட்டும் செஞ்சு பாப்பா கொடுத்துறீங்களா, நான் வந்தப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள். நான் சமைச்சு அதுக்கு விமர்சனம் வாங்கி எதுக்கு வம்புன்னு, இன்னைக்கு வேணும் வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாமா என்றேன். சுடுரண்டு மூக்குக்கு மேல் கோபம் வந்ததே பார்க்கணும். நானெல்லாம் பிறக்கும் போதே கரண்டி பிடிச்சிட்டு தான் பிறந்தனா, கல்யாணம் ஆகிற மட்டும் எங்க அம்மா வீட்டுல ஒரு சாதம் வைக்க கூட நேர்ந்ததில்லை, ராணி ஆட்டம் வளர்ந்தேன். கல்யாணம் ஆனப்புறம் உங்களுக்கு ருசியா ஆக்கி போடணும்னு வகை வகையா சமையல் கத்துக்கல. என்னைக்கோ ஒரு நாள் சாம்பார் பண்ண சொன்னா வெளியே போகலாம்னு சொல்றது என்ன, முயற்சியானும் பண்ணலாம் இல்ல என்று சத்தம் போட்டு விட்டு போய்விட்டாள். நானும் பேச்சுலரா இருந்த போதே வெங்காயம் நறுக்கிறது, பாத்திரம் தைக்கிறது, குப்பையை கொட்டுறது, இது மாதிரி எடுபடி வேலையைத்தான் செஞ்சிட்டு இருந்த ஆளு. சரி, சாம்பார் தானே செஞ்சிட்டா போச்சுன்னு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு களத்துல இறங்கிட்டேன். ஒரு மணிக்கு வீட்டுக்குள் நுழையும் போதே, பாப்பாக்கு சாப்பாடு போட்டீங்களா, என்ன சாப்பிட்டா, சரியா சாப்பிட்டாளா என்ற கேள்விகளை அடிக்கிட்டே நுழைஞ்சா என் பொண்டாட்டி. சாப்பிட்டாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ வா சாப்பிடலாம் என்று தட்டை டேபிளில் எடுத்து வைத்தேன். நான் செய்த சாம்பாரை கெமிஸ்ட்ரி லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யற மாதிரி ஒரு கலக்கு கலக்கி காப்பி ஆத்துற மாதிரி ஆத்தி மூந்து பார்த்து பிறகுதான் தட்டில் ஊத்திக்கிட்டான்னா பாத்துக்கோங்களேன், ஒரு பயத்துடன் கொஞ்சமாய் வாயில் போட்டு கொண்டாள். என்ன பருப்பு போட்டு செய்தீங்க என்றாள். அதெல்லாம் எதுக்குமா, நல்லா இருக்கா இல்லையா என்றேன். மறுபடியும் சாம்பாரை கலக்கி அடியில் இருந்த பருப்பை எடுத்து நோட்டம் விட்டாள். என்னங்க, கடலைப்பருப்பு போட்டு சாம்பார் பண்ணியிருக்கீங்களே, என்னவோ ரொம்ப வித்தியாசமாயிருக்கேன்னு நினைச்சேன். கடலைப்பருப்புக்கும் துவரம் பருப்புக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா, யாராவது கடலைப்பருப்பை போட்டு சாம்பார் செய்வாங்களா என்றாள். எந்த பருப்பை போட்டு சாம்பார் செஞ்சா என்னம்மா, சும்மா குறை கண்டுபிடிக்கிறியே என்றேன். அவ்வளவுதான், சமையல் பற்றி பெரிய கிளாஸே எடுக்க ஆரம்பித்து விட்டாள். ஆம்பளைங்களுக்கு எது தெரியாது எது வராதுன்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு ஏதாவது சண்டை வந்தால் அதையெல்லாம் எடுத்து அஸ்திரமாட்டம் பயன்படுத்துவாங்க போலிருக்கு. ஒரு கார் பிரேக் டவுன் ஆனால் இவங்களால சரி செய்ய முடியுமா, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆனால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் சொன்னால் பூகம் தான் வெடிக்கும் யா. கடைசியில் நானே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு சாம்பாரோ ரசமோ செய்யறதா ஒத்துக்க வேண்டியதா போச்சு. என்னதான் சொல்லுங்க, பொம்பளைங்களுக்கு நகைச்சுவை உணர்வு ரொம்ப குறைச்சல். நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா நாமெல்லாம் எங்ககிட்ட குப்பை கொட்ட முடியுமா? இப்படி தாங்க ஒரு கெட்டுகெதர் பாட்டிக்கு வலுக்கட்டாயமா என்னை அழைச்சிட்டு போனான். எனக்கும் அங்கே வந்த ஒருத்தரையும் தெரியாததால் ஓரமாக உட்கார்ந்துருந்தேன். என்ன கூத்தன் சார், எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து என்றபடி அவளுடைய தோழி மீனாவோ மோகனாவோ வந்து உட்கார்ந்தாள். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, டெலிவரி எப்போ என்று கனிவாக கேட்டேன். சட்டுன்னு முகம் மாறி எழுந்து போயிட்டா. போனவன் சும்மா போனாளா? என் வீட்டுக்கார அம்மாவிடம் எதையோ சொல்லிவிட்டு கோபமாக போயிட்டா. விறுவிறு என்று வந்து, என்னங்க எழுந்துங்க போலாம் வீட்டுக்கு என்று என்னவளும் சொல்ல நானும் நல்லதா போச்சுன்னு கிளம்பிட்டேன். காரில் வந்து உட்காருவதற்குள் ஆரம்பித்தாள், என்ன சொன்னீங்க மாலா கிட்ட? ஏம்மா, என்கிட்ட வந்து பேசினது மாலாவா? டெலிவரி எப்போன்னு கேட்டேன், என்னாச்சு என்றேன். அவளுக்கு குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆகுது. சில பேருக்கு வயிறு அப்படித்தான் வடியாம இருக்கும். அதுக்குன்னு சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேட்க வேண்டியதுதானே. நேரே அவகிட்டயே அப்படி கேக்குறதா? என்கிட்ட வந்து உன் வீட்டுக்காரருக்கு ரொம்பத்தான் லொல்லுன்னு சொல்லிட்டு போறா. இனிமேல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்துல எப்படி பேசுவேன்? உங்களை போய் அழைச்சிட்டு வந்தேனே என்று கடுகு மாதிரி வெடித்தாள். அப்படியாம்மா, சந்தேகம் இருந்தா தான் பேசாம இருந்திருப்பேனே. இதுக்குத்தான் தெரியாத இடத்துக்கெல்லாம் என்னை கூப்பிடாதன்னு சொல்றது என்றேன். யோசித்து பார்த்தால் நான் சொன்னது எனக்கே சிரிப்பாய் வந்தது. இவங்க கிட்ட அதை எதிர்பார்க்கறது மண்ணுக்குள்ள நிலாவை தேடின மாதிரிதான். நம்மை பத்தி பெருமையா 4 வார்த்தை சொல்லி வைப்போம்னு நினைச்சா இவங்க கிட்ட அது நடக்கவே நடக்காது. ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தர எத்தனையோ பேர் வந்தாங்க, நான் தான் உன்னையே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன் என்றேன். வேலையில போற ஓனான எடுத்து மடியில கட்டின கதையா அதுக்கு? அவளும் நான் தான் மீசியுள்ள ஆம்பளை தான் கட்டுவேன்னு புத்தி கெட்டு போய் ஒத்த காலில் நின்று உங்களை கட்டிக்கிட்டேன். அதுக்கு பயனாத்தான் நான் ஆசைப்பட்டபடி மீசையோடு இருக்கீங்க, ஆனால் தலையில தான் ஒரு முடிய காணோம், இதில் பேச்சு வேற என்று நொட்டினாள். ஆகையால இப்படி என்னை போல தினம் தினம் குமட்டில் குத்து வாங்கும் எல்லோரும் இந்த சங்கத்தில் உறுப்பினர் ஆகலாம். ஆனால் என்னதான் கோபத்தில் 100 பேச்சு பேசினாலும் நமக்காக உருகுவதும் மருகுவதும் அம்மாக்கு அடுத்தபடியா அவங்க தானே. அதுவும் லீவுக்கு ஊருக்கு போனா மனுஷனுக்கு சமைக்க தெரியாதேன்னு கிளம்புறதுக்கு 1 வாரம் முன்னாடியிலிருந்தே வகை வகையாய் பொடியும் தொக்கும் ஊறுகாயும் செஞ்சு ஃப்ரிட்ஜை நிரப்பி வச்சுட்டு போற அன்பை என்ன சொல்றது? போனிலையும் சாப்பிட்டீங்களா தூங்கினீங்களான்னு 40 வயசுக்காரனை குழந்தை போல பாவிக்கிறதை எப்படி சொல்ல? என்ன கட்சி மாறிட்டேனேன்னு நினைக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிற இருட்டை விட எங்கேயோ தெரியிற ஒளியை பாக்குறேன்யா.